இந்திரா பாலசுப்பிரமணியன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் பன்னீர் ரோஜாப்பூ. கண் விழிக்கும் போதே சுப்புலட்சுமிக்கு தலை வெடித்துவிடும் போல வலித்தது. இரவு எந்த நினைவுடன் தூங்கினோம் என யோசிக்கும் நொடியில் ரகு நினைவில் தோன்றினான். அவன் நினைவு தோன்றியது என்று நினைப்பது அபத்தம். தூக்கத்திற்கும் விழிப்பிற்குமான இடைவெளியை கோர்ப்பதற்கான தாமத நொடித்தான் அவனை மறந்தது. இல்லையென்றால் அவனை மறப்பதேது? இன்றுடன் 10 நாளாயிற்று தொடர்பு கொண்டு எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், எந்த தகவலும் இல்லை. அவன் சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்று என்னை அதிகமாக வருத்தி கொள்கிறேனோ? தன்னை ஒரு கழிவிறக்கம் சொல்வதை கவனித்தால் எப்போதும் போல அவன் ஒரு வார்த்தை பேசினால் போதும் என்று மனம் தீராதாகத்துடன் அலைந்தது. இந்த அழுத்தம் தாங்க முடியாமல் கலையை பார்க்க போனபோது, எப்பவுமே தூக்கமாகவே இருக்குடி, எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம், என்ன அளவுக்கு இந்த காதல் எல்லாம். கார்த்திகை கடை வீதியில் மணி வளையல் வாங்கினா எவ்வளோ சந்தோஷம். கிட்டி வாசலில் சாமி தெப்பம் பார்க்குறது, மலை சுற்றுறதுன்னு எவ்வளோ சந்தோஷம். செல்ஃபோன் வந்து எல்லாம் ஒளிஞ்சது. மலையில் விளக்கு போக்குற நேரம் ஃபோன் வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிம்மதியே போச்சு என்று புலம்ப புலம்ப இன்னும் அழுத்தமாக இருந்தது. ஏதாவது பேசி தொலடி, பேசாமல் செல்ஃபோனை தூக்கி போட்டுட்டு மலை சுற்ற போகலாமா என்றால், அது அவ்வளவு சுலபமாக என்ன? எல்லா முன்முடிவுகளையும் ரகு தளர்த்து நாளாகிவிட்டது. மனசு மூளை எதுவும் தன் இயல்பாய் செயல்படுவதே இல்லை. இன்று அவனை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். அந்த முகத்தை பார்த்து விட முடிந்தால் போதும். அவள் பரபரப்புடன் தயாரானால், அவனுக்கு பிடித்த வெண்மை நிற ஆடையை எடுத்தால், அவளுக்கு பிடிக்காத வண்ணம் அது. ஆனால் இப்போது அவள் அறையெங்கும் வெண்மை. மனம் ஈடுபடும் போது ஒரு ஆளுமை படிப்படியாய் தீவிரத்தை செலுத்த ஆரம்பித்து விடுகிறது. சுப்புலட்சுமியை பார்த்ததும், அம்மா எங்க உலா கிளம்பியாச்சு, இன்னைக்கு உங்கள் அக்கா வருவாள் என்று சிடுசிடுத்தாள். வயதில் முதல் எதிரி அம்மா தான். அப்பா காலையில் அவளை திட்டாத, அவள் யோசிக்கட்டும் என்றார். அப்பாவின் மேலிருந்து வழியும் கருணையும் மென்மை உணர்வும் குற்ற உணர்வை தந்தது. அக்கா திருமண செலவிலிருந்து இன்று அவள் வந்து போனால் தரும் மஞ்சள் குங்கும பணம் வரை சுப்புலட்சுமிக்காக என்று பேங்கில் ஒரு தனி அக்கவுண்டில் கட்டுகிறார். அவருக்காகவாவது அக்காவின் மைத்துனரை கல்யாணம் செய்து கொண்டால் நன்றாகத்தான் இருக்கும். அம்மா எக்கேடு கெட்டு ஒடுங்க எல்லாரும் என்று பையுடன் வெளியில் போனால், சுப்புலட்சுமி வெளியில் கிளம்பும்போது நினைவு வந்தவளாய், அப்பா டீ குடிச்சியாப்பா என்றாள். அவர் மென்மையாய் சிரித்து கொண்டே, இல்லடா அம்மா கோபமாக இருந்ததால் டீ கேன்சல் என்றார். அவள் உள்ளே போய் டீ போட்டபோது அப்பா பின்னால் நின்றார். அவள் அவர் முகத்தை தவிர்த்து கொண்டு அடுப்பில் அதிகவனமாக இருந்தாள். வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு மட்டுமே நம்மளால் யோசிக்க முடியுது சுபு. நாம் மனசு கொண்டு வளரவங்க, உனக்கு எது வேணும்னு பாரு, முடிவு பண்ணப்புறம் ஒரு நாளும் அதுக்காக வருத்தப்படாத, குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணாத. முகம் வாடி கிடக்கு பாரு தலைவலியில். சுப்பு என்று அழைத்து கூப்பிட மாட்டார், சுபுதான். ரொம்பவும் மென்மையாய் அவர் தன்னை சுதந்திரத்தை நோக்கி தீவிரமாய் செலுத்திவிட்டார் என்று தோன்றியது. மனம் ஒன்றை பிடித்து கொண்டு அதற்கான எல்லா நியாயங்களையும் கற்பித்து கொண்டு விடுகிறது. இதோ இப்போது ரகுவை விட முடியாத அவன் மூர்க்கங்களை, அதனால் ஏற்படும் வழிகளை அப்பாவின் வளர்ப்பினோடு நியாயப்படுத்தி கொள்வது போல. சுப்புலட்சுமி வியர்க்க விறுவிறுக்க தெருமுனை தாண்டும்போது அக்கா மாமாவின் பார்வை கூர்மையாய் அளந்தது. இத்தனை நாள் இருந்த அந்யோன்யம் சமீப காலங்களில் மாறியிருந்தது. அக்காவிடம், என் தம்பியை பிடிக்கலையா, என்னவோ திருட்டுத்தனம் பண்ணுறா என்றதிலிருந்து அவரிடம் ஒட்ட முடிவதில்லை. ஒரு காதல் இது நாள் இருந்த எத்தனை உறவுகளை, வாழ்க்கை முறையை மாற்றி போட்டு விடுகிறது. சுப்பு என்று ஹரி கழுத்தை கட்டி கொண்டான். அந்த மெத்தென்ற குழந்தைத்தனம் ரகுவை நினைவூட்டியது. அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்று தவிப்பு ஒரு குழந்தையை தொலைத்துவிட்டு தேடும் தாயைப் போல தன்னை அலைக்கழிப்பதை உணர்ந்தாள். நீ வீட்டுக்கு போக்கா, வந்துடுறேன். அக்கா வண்டியில் ஏறின பெண் கண்ணாடியில் கவனிக்கும் கணவன் உணராதவாறு அவளிடம், ப்ளீஸ் என்றாள். எதற்கு ப்ளீஸ், வீட்டுக்கு வருவதற்கா அல்லது கல்யாணத்திற்கா என்று யோசித்து சிரிப்பதை தவிர்த்தாள். ரகுவின் ரூம் பூட்டியிருந்தது. கண்டிப்பாக இருப்பான் என்று எந்த நம்பிக்கையில் வந்தோம் என்று மனம் பொங்கியது. வீடு பூட்டி கிடக்கிறது என்பதாய் வராண்டாவெங்கும் தூசி மண்டி கிடந்தது. என்ன செய்வது என்ற திகைப்பும் வேதனையும் பெருகிய போது, நம்மிடம் என்று செல்போனில் மெசேஜ். ஒரு கணம் தேடியது கிடைத்த ஆசுவாசத்தில் கோபம் எகிறியது. போகாமல் விட்டுவிட்டால் என்ன என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆட்டோவில் ஏறியிருந்தால், வெயில் ஏற ஆரம்பித்த இளம் சூட்டை பற்றி கவலைப்படாமல் ரகு பீச்சில் படுத்திருந்தான். சுப்லக்ஷ்மிக்கு கோபமும் ஆற்றாமையும் துக்கமும் பொங்கியது. ஏண்டா இப்படி பண்ணுற என்ன என்று கதறியாள நினைத்தால், ஒரு குழந்தையைப் போல் அவளை பார்த்து களங்கமின்றி சிரித்தான். அவள் பக்கத்தில் உட்கார்ந்தாள். தொடர்ந்து அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். சில நிமிடங்களில் ரகுவின் முகம் பூரண நிம்மதியுடன் உலர்ந்தது. அந்த முகமும் அதன் நிம்மதியும் அவளுள் இறங்கி தானே எடையற்று போவது போல உணர்ந்தாள். ரகு பக்கவாட்டில் திரும்பி படுத்தான். அவள் பாதத்தில் கையை படிமானமாய் வைத்தான். சுப்புலட்சுமி பதறி காலை இழுக்க முயன்றபோது அவன் கை முரட்டுத்தனமாய் அவளை அனுமதிக்க மறுத்தது. அவள் தன்னை தளர்த்தி அனுமதிக்கும் வரை அவன் பிடி இறுகியிருந்தது. நகரமாட்டாள் என்று உறுதியானதும் அவன் பிடியை தளர்த்தி கையை பாதத்தில் எளிதாக போட்டுக்கொண்டான். சுப்புலட்சுமி அவளை நன்றாக திரும்பி பார்த்தபோது சீரான மூச்சோடும், இந்த உலகில் கவலைப்பட எதுவுமில்லை என்று நிம்மதியோடும் உறங்கியிருந்தான். அவன் கையிற்கும் அவள் பாதத்திற்கும் இடையில் கிடந்த சிறு மணல் அவளை உறுத்தவில்லை. இந்திரா பாலசுப்பிரமணியன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் ஒரு பன்னீர் ரோஜாப்பூ.